அபிஷேகத்துக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு. இனி கோயிலுக்கு கிளம்ப வேண்டியதுதான். சீக்கிரம் போயிட்டு வரலாம், எனக்கு ஹோம்வொர்க் நிறைய இருக்கு.
ஏன் ஸ்ருதி இவ்வளோ அலுப்பா பேசுற? கோயிலுக்கு நாம என்ன எடுத்துட்டு போறோம்ன்றது முக்கியம் இல்ல, அது அன்போட எடுத்துட்டு போறோமாங்கிறது தான் முக்கியம். இது எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன்.
அன்பு இல்லாமல வெயில்ல அவ்வளவு தூரம் நடந்து போய் வாங்கிட்டு வரேன்.
அன்பு இருந்தால் அலுப்பு வராது ஸ்ருதி. உனக்கு ரெண்டு கதை நான் இப்ப சொல்ல போறேன், கேட்டுட்டு இறைவன் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கறாருன்னு கடைசியில நீயே சொல்லு.
ஐயா கதையா? சொல்லுங்க சொல்லுங்க.
முதல்ல ஒரு வேடனை பத்தின கதை. கொள்ளிட நதிக்கரையில ஒரு காடு, அங்க ஒரு வேடன் கையில் வில் அம்போட மிருகங்களை தேடி அலைஞ்சிட்டு இருந்தானா. அப்ப அவன் கண்ணில் ஒரு மான் தென்பட்டுச்சு. வேடனுக்கு ஒரே குஷி, இன்னைக்கு நல்ல வேட்டைன்னு மானை குறி வைக்கிறான். அம்பு விட குறி பார்த்த வேடனை மான் தற்செயல பார்த்துருச்சு, அதனால தப்பி ஓட தொடங்கிடுச்சு. வேடனும் மானை துரத்திக்கிட்ட பின்னாலேயே ஓடினானா. மான் ஓடி போய் முனிவர் ஒருத்தர் ஜபம் பண்ணிட்டு இருந்தாரு, அந்த முனிவர்கிட்ட போய் ஒளிஞ்சு நின்னுக்குச்சு. வேடன் வந்து மானை பார்த்து சொன்னானா, நீ அவர்கிட்ட போனா என்ன, நான் உன்னை விட்டுருவேனா அப்படின்னு வேடன் வந்து மானை குறி வைக்கிறோம். அப்போ அந்த முனிவர் ஜபத்துல இருந்தவர் கண்ணை முழிச்சு பார்த்து, அப்பா இந்த மானை கொல்லாத விட்டுடு அப்படின்னு கேக்குறாரு. வேடன் முனிவர் சொன்னதை கேட்கல. இந்த இறைய எனக்கு கிடைக்காம செஞ்சா உங்களையும் சேர்த்து நான் கொல்ல வேண்டி வரும் அப்படின்னு வேடன் முனிவர்கிட்ட கோபமா சொல்றான். முனிவர் சொன்னாரா, என்ன நீ வேணா கொன்னுக்கோ, ஆனா இந்த மானை வந்து கொல்லாத நான் அதை வந்து அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னாராம். உடனே வேடன் சொன்னாரா, அப்ப சரி நான் வந்து இன்னைக்கு ஒரு வேட்டை தான் நினைச்சேன், இன்னைக்கு இப்பதான் தெரியுது ரெண்டு வேட்டைன்னு, ரெண்டு பேரையும் சேர்த்து அம்பு விட்டு கொல்ல வேண்டியதுதான் அப்படின்னு வேடன் என்ன பண்ணானா, வில்ல எடுத்து அம்ப வந்து முனிவரை நோக்கி முதல்ல எய்ம் பண்ணானா. அப்போ ஒரு புலி உருமுற சத்தம் கேட்டுச்சு. வேடன் ஐயோ புலி, திரும்பி பார்த்துருக்கான், அங்கே வந்து ஒரு புலி இருந்திருக்கு, ஐயோ புலி அப்படின்னு சொல்லிட்டு வேடன் வந்து அந்த மானையும் விட்டுட்டு அம்பையும் விட்டுட்டு முனிவரையும் விட்டுட்டு வேடன் ஓட தளத்திரிக்க ஓட ஆரம்பிச்சிருக்கான். வேடன் ஓடவும் புலி வந்து வேடனை துரத்த ஆரம்பிச்சிருச்சு. வேடன் அங்கே இருந்த ஒரு மரத்தில் ஏறிக்கிறான். புலி மரத்தடியில் நின்று மேல பார்த்தது, சரி இவன் கீழே இறங்கி வருவான், வரும்போது இவனை கொன்று சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி புலி கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நேரம் ஆக 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 இந்த புலி வந்து அந்த மரத்தையே சுத்தி சுத்தி வருதே தவிர்த்து அந்த இடத்த விட்டு போகமாட்டேங்குது. வேடனுக்கும் ஒரே பயம், என்னது இந்த புலி நம்மளை விடாது போல் இருக்கே அப்படின்ட்டு ஒரே கவலை. சரி எப்படியும் புலி மரத்து மேலே ஏறாது, அதனால நம்ம மரத்துக்கு மேலே இருக்கிற வரைக்கும் நம்ம சேஃபாக இருப்போம் அப்படின்ட்டு இந்த வேடன் வந்து மேலேயே உட்காந்துருக்கானோ. பொழுது சாஞ்சு இருட்டு தொடங்கிடுச்சு. புலி அங்கிருந்து நகராமல் மரத்தடியிலேயே படுத்து வேடனுக்காக காத்துட்டு இருந்தது. வேடன் பார்த்தா ரொம்ப எரிச்சலாக போயிடுச்சு. சரியாக போச்சு போ, புலி இந்த இடத்த விட்டு நகரவே நகராது போல் இருக்கே அப்படின்ட்டு மேலேயே உட்காந்துட்டு இருக்கான். அப்பவும் காலையிலிருந்து வேடன் ஒண்ணுமே சாப்பிடல, பசி வேற வயித்த கிள்ளுது. அவன் உட்கார்ந்துருந்த மரத்துல வெறும் இலை இலையா இருக்கு, காய் வந்து பறிச்சு பாக்குறான், காய் வந்து கெட்டியா இருக்கு, சாப்பிடுற மாதிரி இல்ல. என்னடா இது மரம், ஒரு நல்ல கனி தர்ற மரத்துலயாவது உட்காராம இப்படி ஒரு மரத்துல ஏறி உட்கார்ந்துருக்கோமே, இங்க முள்ளும் இலையுமா இருக்கு, காயோ எதுவுமோ சாப்பிட்றதுக்கும் வசதியா இல்லையே அப்படின்னு நொந்துட்டே மேல உட்காந்துருந்தானோ. நேரம் ஆயிட்டே இருக்கு, புலி அங்கிருந்து போற வழிய காணும். மரத்துல உட்கார்ந்துருந்த வேடன் தனக்கு தூக்கம் வந்து தூங்கிட்டா மரத்துல இருந்து தவறி கீழே விழுந்து புலி கீழே விழுந்துருவோம், புலிக்கு இரையாயிடுவோம், புலி நம்மளே கொன்னு சாப்பிட்றோம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டான். அதனால அவன் நைட் எல்லாம் தூங்காம இருக்கிறதுக்காக எதுவோ ஒன்று பண்ணணும்ல. அதனால என்ன பண்ணானம்மா, மரத்துல வந்து பார்த்துருக்கான் அந்த இலை வந்து அவனுக்கு வித்தியாசமா இருக்கு. யூஸ்வலா ஒரு கிளை இருக்கும், அதுல ரெண்டு பக்கமும் இலைகள் பிரிஞ்சு பிரிஞ்சு வரும். இந்த மரத்துல இருக்கிற இலைகள் வந்து வித்தியாசமா இருக்கு. என்னன்னா ஒரு ஒரு இலையும் மூணு மூணா இருக்கு. அது வந்து அவன் உட்கார்ந்துருந்தது வில்வ மரம். ரொம்ப வித்தியாசமா இருக்கே, என்ன இது, எல்லா இலையும் வந்து மூணு மூணா இருக்கே, மூணு மூணா இருக்கே அப்படின்றது ஒன்று ஒன்றா எடுத்து பார்த்துட்டு இருந்தான். எடுத்து பார்த்து அதை எடுத்து கிள்ளி விளையாடுறதே வந்து விளையாட்டாக அவன் வச்சிருந்தான். ஒரு ஒரு இலையா எடுக்க, அது மூணு இலையா இருக்கு கீழே போட, இன்னொரு இலைய பறிக்க, இன்னொன்று பறிக்க, அதுவும் மூணு மலை இலையா இருக்கும் கீழே போட, இப்படி போட்டுட்டே இருந்தானோ. அப்போ அந்த கீழே வந்து ஒரு யாரோ ஒரு முனிவர் பூஜை பண்ண ஒரு லிங்கம் இருந்திருக்கு. அன்னைக்கு மகாசிவராத்திரி வேற. மகாசிவராத்திரி அன்னைக்கு நைட்டெல்லாம் கண்ணு முழிக்கணும். இந்த வேடன் வந்து புலிக்காக பயந்துட்டு நைட்டெல்லாம் கண்ணு முழிச்சிருந்திருக்கான். முழிச்சவன் சும்மாவும் இல்லை, அன்னைக்கு ஃபுல்லாக அவன் சாப்பிடல, சாப்பிடாம விரதம் இருந்த மாதிரி சாப்பிடாம நைட்டு ஃபுல்லாக கண்ணு முழிச்சு வில்வதளத்தில் வேற பெருமானுக்கு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் அந்த வேடனுக்கு தெரியாது. வேடன் ஏறி இருந்த வில்வ மரமோ, மரத்தில் இருந்த சிவலிங்கத்துக்கு மேலே நம்ம போடுற இலையெல்லாம் விழுதுன்றதோ, நம்ம போடுறது வில்வதளம்னோ, அன்னைக்கு சிவராத்திரினோ எதுவுமே தெரியாமல் அவன் பக்தி பண்ணிகிட்டு இருக்கான். நைட்டெல்லாம் வேடனுக்காக புலி வந்து மரத்துக்கடியிலே படுத்திருந்தது. காலையில் அவனை வந்து பார்க்க முடியல, சரி இவன் இறங்கி வரமாட்டான் அப்படின்ட்டு அது பாட்டுக்கு காலையில் எழுந்ததும் கிளம்பி போயிடுச்சு. வேடன் மரத்துக்கு கீழே பார்த்தான், அங்கே புலியை காணோம். அப்போது சிவபெருமான் வந்து அங்கே அவனுக்கு காட்சி கொடுத்தாரான். வேடன் கீழே குதிச்சு அவர் காலடியில் விழுந்து வணங்கியிருக்கான். அன்னைக்கு வேடனோட ஆயுள் முடியறதா இருந்தது. அதனால யமன் வந்து அவனுடைய உயிரை பறிச்சுட்டு போகிறதுக்காக யமன் அங்கே வந்தார். இப்போ பெருமானுடைய வாகனமான நந்தி தேவர் அங்கே வந்து அவரை தடுத்தார். பிரபு, இன்னைக்கு இவன் ஆயுள் இன்னியோட முடியுது அப்படின்னு யமன் வந்து நந்தி தேவர்கிட்ட சொல்கிறாரு. அதுக்கு நந்தியம்பெருமான் சொல்கிறாரு, அது சரி, சிவராத்திரி இரவெல்லாம் இவன் வந்து பசியோடு இருந்து வில்வதளத்தால் சிவலிங்கத்தை அர்ச்சனை செஞ்சுருக்கான், அதனால் அவனுக்கு சிவபதம் கிடச்சிருச்சு, நீ போகலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாராம். சிவராத்திரியோட மகிமையை உணராமலே அன்னைக்கு உபவாசம், கண்விழிப்பு, அர்ச்சனை எல்லாம் செஞ்ச காரணத்தினால வேடன் சிவபெருமானோட கிருபைக்கு பாத்திரம் மாறும். இந்த கதை சிவராத்திரியோட சிறப்பை நமக்கு சொல்லுது. அதான் அறியாம வேடன் அனுஷ்டித்த சிவராத்திரி விரதமே அவனுக்கு நற்கதி அளிக்குதுன்னா, நமக்கு அதை பற்றியெல்லாம் நான் தெரியும், நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், புத்தகத்தில் படிச்சிருக்கோம், நமக்கு ஆசிரியர்கள் வந்து அதை பற்றி சொல்லி கொடுத்துருக்காங்க. இதையெல்லாம் தெரிஞ்ச நாம தெரிஞ்சு செய்கிற தொண்டு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கணும், பக்தியோடு இருக்கணும். அப்போது அப்படி இருந்ததுன்னா நமக்கு எவ்வளோ பெரிய பேர் கிடைக்கும். இப்போது இதுக்கு நான் வந்து உனக்கு இன்னொரு கதையும் சொல்கிறேன். இது வேடன் தெரியாமல் செஞ்ச பக்தி. இப்போது இதே வந்து வேதங்களை நல்லா பிரித்து படித்து மகாபாரதம் புராணம் இதையெல்லாம் உயற்றி உலகுக்கு ரொம்ப பெரிய உபகாரம் செஞ்சவர் வியாச பகவான். அவர் வந்து காசிக்கு போன போது என்ன ஆச்சு அப்படின்னா, தெரியலாம், ஒருத்தன் தெரியாமல் பக்தி பண்ணுறான், இன்னொருத்தர் எல்லாமே தெரிஞ்சிருந்து, ஆனால் இப்போ உன்ன மாதிரி உனக்கு தெரியுது, வியாச பகவான் அளவுக்கு இல்லைன்னாலும் உனக்கு வந்து பெருமானை பற்றி தெரியுது, தெரிஞ்சிருந்தும் ஏதோ ஒரு இடத்துல ஒரு அலுப்பும் சோம்பேறித்தனமும் நீ காமிக்கிற இல்லையா, அப்போ அதுக்கு பெருமான் எப்படி ரியாக்ட் பண்ணுவார், அதுக்கு பெருமான் என்ன செய்வார் அப்படின்றத இந்த கதையில பார்க்கலாம். காசியில சிவபெருமான் வந்து விஸ்வநாதர்ன்ற பெயர்லையும், ஜெகன்மாதா அன்னபூரணி, காமாட்சி அம்மை வந்து ஜெகன்மாதா அன்னபூரணின்ற பெயர்லையும் கண்கண்ட தெய்வங்களை கோயில் கொண்டு அருள் புரிகிறாங்க. அங்க அதனால அங்க வந்து மக்கள் வந்து செல்வ செழிப்போட அனைத்து நலன்களையும் பெற்று மகிழ்ச்சியோட வாழ்றாங்க. அங்க போயிட்டு வர்றவங்களே வந்து ரொம்ப சந்தோஷமா வருவாங்களாம். ஐயா, நீங்க எங்கிருந்து இவ்வளோ மகிழ்ச்சியோட வரீங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறவங்கள பார்த்து கேட்டா, நாங்கள் வந்து சிவபெருமானோட தலைநகரமான காசியிலிருந்து வரோம். அந்த ஊர் மக்கள்லாம் வர்றவங்களுக்கெல்லாம் வயிறார சாப்பாடும் மனமாற பொருளும் கொடுத்து நல்லா உபசரிக்கிறாங்க, நீங்களும் ஒரு வாட்டி காசிக்கு போயிட்டு வாங்களே அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்போ வியாச பகவான் காதில் இது வந்து காசி திருத்தலத்தினை பற்றின நிறைய செய்திகள் வந்து வியாச பகவான் காதில் விழுது. அப்போ அவர் நினைக்கிறாரா, என்ன ஆச்சரியம், இவ்வளோ பெருமை வாய்ந்ததா இந்த உலகத்தில் ஒரு இடம் இருக்க முடியுமா அப்படின்னா, அதை நேரில் போய் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு அவருக்கு தோணுதான். உடனே அவர் வந்து தன்னுடைய சீடர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு, நம்ம வந்து காசிக்கு போகிறோம், எல்லாரும் ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. வியாச பகவான் காசிக்கு போகிறத பற்றி தனது சீடர்கள்ட்ட சொல்லவும் சீடர்களுக்கு ஒரே சந்தோஷம். ஏன்னா அவங்க எல்லாம் வந்து மடத்தில் இல்லை வந்து பிக்ஷை வாங்கி சாப்பிட்றவங்க. யார் வீட்டில் என்ன கொடுக்குறாங்களோ அதுதான். ரொம்ப வகை வகையாக அறுசுவை உணவெல்லாம் அடிக்கடி அவங்களுக்கு கிடைக்காது. அதனால வந்து அவங்களுக்கு போகணும்னு தெரிஞ்சோ ஒரே சந்தோஷம். காசி அன்னபூர்ணியே இருக்கும் இடமாச்சு, அங்கே விதவிதமான உணவு வகையில வந்து நம்ம சாப்பிடலாம், சுவையான உணவுகள் ஏராளமாக கிடைக்கும், அங்கே போய் நல்லா சாப்பிட்லாம், திருப்தியாக ஜாலியாக சாப்பிட்லாம், மூணு நேரமும் நல்லா சாப்பாடு போடுவாங்க அப்படின்ட்டு எல்லாம் சந்தோஷமாக கிளம்புறாங்க. வியாசர் காசிக்கு ஏன் போகிறாருன்னா, காசி உண்மையிலே இத்தனை சிறப்பான விஷயங்கள் இருக்கக்கூடிய ஒரு ஊரா அப்படின்னு அவருக்கு அங்கே போய் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். சீடர்கள் எதுக்கு போகிறாங்கன்னா, நல்லா சாப்பாடு கிடைக்கும் இதுக்காக போகிறாங்க. இப்போ இவங்க எல்லாம் வந்து நடந்து 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 காசிக்கு போய் சேர்ந்துடுறாங்க. எல்லாரும் ஒரு சத்திரத்தில் அங்கே போய் தங்குறாங்க. அப்போ அங்கே கங்கையில் நீராடிட்டு பிக்ஷைக்கு கிளம்புறாங்க. வீடு வீடாக போயிட்டு பிக்ஷை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ யார் வீட்டில் இருந்தோம், ஒருத்தர் வீட்டில் இருந்தோம், யாருமே வெளியில் வந்து பார்க்கலையாமா. பவதி பிக்ஷாம் தேஹி, பவதி பிக்ஷாம் தேஹின்னு இவங்க எல்லாரும் வீடு வீடாக போய் கேட்குறாங்க. ஒரு கவளம் உணவு கூட அவங்களுக்கு பிக்ஷையாக கிடைக்கல. வியாசர் உள்பட எல்லாருக்குமே எந்த உணவும் பிக்ஷையில் கிடைக்கலன்னு ஒன்றையும் ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க. சரி, போனது போகட்டும், நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். மறுநாள் எல்லாரும் பிக்ஷைக்கு புறப்பட்டாங்க. அப்போது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தெருவாக வந்து போயிட்டுருக்காங்க. அன்னைக்கு தினமும் அவங்களில் யாருக்குமே பிக்ஷை கிடைக்கல. இவங்க ரெண்டாவது நாளும் வந்து பவதி பிக்ஷாம் தேஹி, பவதி பிக்ஷாம் தேஹி அப்படின்னு ரெண்டாவது நாளும் தேடிட்டே இருக்காங்க. ரெண்டாவது நாளும் யாருமே சாப்பாடே கொடுக்கல. இப்படி ஒரு நாள் இல்லை, ரெண்டு நாள் இல்லை, ஒரு வாரம் போயிடுச்சு. அப்போது இவங்களுக்கு பயங்கர, இந்த வியாச முனிவருக்கு வந்து பயங்கர கோபம் வருது. என்னது, இந்த ஊருக்கு வந்து எங்கள் அன்னபூர்ணி இருக்கிற ஊருன்னு சொல்கிறாங்க, ஊருக்கு வந்து ஒரு வாரம் ஆகுது, ஒரு வாரமும் நமக்கு சாப்பாடே கிடைக்கலையே அப்படின்ட்டு அவர் கோபமா என்ன பண்றாரு, இந்த ஊரை நான் சபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கையை தூக்குறாரு. அப்போ அவரால் வந்து கையை கீழே போட முடியல. ஒரு அம்மா வந்து சொல்றாங்க, நிறுத்துங்க அப்படிங்கிறாங்க. அவங்களால கையை கீழே போட முடியல. அந்த அம்மா வந்து சொல்றாங்களாம்மா, நீங்க ஒரு காரணம் இல்லாம இந்த க்ஷேத்திரத்தின் மேல, இந்த ஊர் மேல கோபப்படுறதுல அர்த்தமே இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே வியாச முனிவர் சொல்றாரா, என்ன, நான் கோபப்படுறதுல அர்த்தம் இல்லையா, நானும் என் சீடர்களும் ஏழு நாளா சுத்த பட்னி, இந்த ஊர்ல யாரும் எங்களுக்கு பிக்ஷையே போடல, எவ்வளோ நாள் தான் நாங்கள் சாப்பாடு இல்லாமல் இருக்கிறது, அதுவும் இந்த க்ஷேத்திரம் அன்னபூரணி இருக்கிற க்ஷேத்திரத்தில் ஒருத்தர் கூட சாப்பாடு போடலன்னா எப்படி கோபம் வராமல் இருக்கும் அப்படின்னாரு. அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்களா, சரி நாளைக்கு நீங்கள் உங்கள் சீடர்கள் எல்லாரையும் அழைச்சிட்டு இங்கே வாங்க, நான் வந்து உங்கள் எல்லாருக்கும் வகை வகையாக சமைச்சு விருந்து போடுறேன், எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கட்டும் அப்படிங்கிறாரு. மறுநாள் வந்து சீடர்கள் எல்லாம் போய் குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு பசியில் ரொம்ப ஆஹா இன்றைக்கி நல்ல சாப்பாடு கிடைக்க போகுது அப்படின்ட்டு எழுந்து வராங்க. அந்த பெண்மணியினோட வீட்டுக்கு வராங்க. அவங்க எல்லாரையும் வரவேற்று வரிசையாக ஆசனம் எல்லாம் கொடுத்து இலை போட்டு தண்ணி எல்லாம் கொடுத்து எல்லாம் உபசரிக்கிறாங்க. ஆனால் சாப்பாடு காய்கறி எதுவுமே வைக்கலை. இவங்க எல்லாம் வந்து இன்னுமே வந்து இலையில சாப்பாடு போடுறாங்க, இலையில சாப்பாடு போட போகிறாங்கன்னு எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இலையில ஒன்றுமே போடலை. அப்போது அந்த பெண்மணி வந்து சொல்கிறாங்களா, ஏமா இப்படி ஏன் இப்படி எல்லாரும் சும்மா உட்காந்துருக்கீங்க, சாப்பிட ஆரம்பிக்கலாமே அப்படிங்கிறாங்களாம். இப்போ வியாசருக்கு கோவம் வந்துடுது. சாப்பிட்றதா, எதை சாப்பிட்றது, உணவு எதையுமே நீங்கள் எங்களுக்கு பரிமாறலையே அப்படின்னு சொல்கிறாரு கோவமாக. வியாசர் திருப்பி ரெண்டாவது வாட்டி கோவத்தோட சபிக்கணும் அப்படின்ட்டு கையை தூக்குறாரு. அப்போ அவருடைய பார்வை வந்து தற்செயல இலமையில விழுந்தது. அந்த சமயத்துல பார்த்தா ஒரு செகண்ட்ல எல்லாரோட இலையிலயும் வந்து உணவு வகைகள் ஃபுல்லா ரொப்பி இருக்கு. ஊறுகா, கூட்டு, பொரியல், வித்த விதமா அன்னம், ரொம்ப வெள்ளையான அன்னம், அது மேலே வந்து நெய், பருப்பு எல்லாம் ஊற்றி ரொம்ப அழகாக வந்து இருக்குது. எல்லாரும் திருப்தியோடு சாப்பிட்றாங்க. எல்லாருக்கும் பிடிச்சது வேற, யார் யாருக்கு என்னென்ன பிடிக்குமோ அது எல்லாம் இலையில் வந்து இருக்குது. எல்லா அவங்கவுங்களுக்கு விருப்பமான உணவுகள், இத்தனை நாள் அவங்க சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்ட உணவுகள் எல்லாமே இலையில் பரிமாறப்பட்டிருக்கு. எல்லாரும் சந்தோஷமாக சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த பெண்மணிக்கு வந்து நன்றி சொல்றதுக்காக எல்லாரும் வராங்க. அப்போ பார்த்தா அங்க வந்து அந்த பெண்மணி யாரா காட்சி கொடுத்தாங்கன்னா, ஜெகன்மாதாவாகிய அன்னபூரணியாவே வந்து காட்சி கொடுத்தாங்களாம். அவங்க பக்கத்துல வந்து பெருமானே வந்து விஸ்வநாதர், காசி விஸ்வநாதரே வந்து தரிசனம் கொடுக்கறாரு. அப்போ அவங்க ரெண்டு பேரும் வந்து பெருமா இந்த வியாசர்கிட்டையும் அவருடைய சீடர்கள்கிட்டையும் சொல்கிறாங்களாம், வியாசரே உங்களுக்கெல்லாம் இந்த துன்பம் ஏன் ஏற்பட்டதுன்னு தெரியுமா, உங்களில் ஒருத்தர் கூட பக்தி ஸ்ரத்தையோட காசிக்கு வரலை, அதுக்கு பதிலாக காசி திருத்தலத்தினோட மகிமையை பரிசோதிக்கிறதுக்காக வந்தீங்க, சாப்பிடணுன்றதுக்காக வந்தீங்க, அதனால தான் உங்களுக்கு இந்த கஷ்டம். பக்தியோட நம்பிக்கையோடய நீங்கள் காசிக்கு வந்திருந்தால் உங்கள் அனுபவம் ஆன்மீக மயமாக வேறு விதமாக இருந்திருக்கும். நீங்கள் வந்து இங்கே டெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்தீங்க, அதனால தான் உங்களுக்கு இந்த கஷ்டம் அப்படின்னாராம். ஓ இதில் இதன் மூலமாக நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, தெரியாமல் ஒரு இலையை பிரித்து போட்டால் கூட பெருமான் அதை அர்ச்சனையாக எழுத்துக்கிறாரு. ஆனால் பெருமானை பற்றி நம்ம எல்லாம் தெரிஞ்சுட்டு அசால்ட்டாக ஒரு நான் இது வந்து ப்ரொசீஜர் படி அபிஷேகத்துக்கு இன்னது செய்யணும், பூஜைக்கு இன்னது செய்யணும், விளக்கு கழுவணும், பொட்டு வைக்கணும், நைவேத்தியம் பண்ணணும், பூஜை செய்யணும், மந்திரம் சொல்லணும்ன்ட்டு நம்ம மெக்கானிக்கலாக இருந்தோமானா அதுக்கு தக்க தண்டனையும் அருளையும் தான் வந்து பெருமாள் நமக்கு தருவார். ஓ உனக்கு வந்து பிரதோஷம் பற்றி உனக்கு தெரியுது, கோயிலுக்கு போகணுன்றதை பற்றி உனக்கு தெரியுது அப்படிங்கும்போது டைம் பத்தலையா, இறைவன் நமக்கு டைம் கொடுப்பாரு அப்படின்றத புரிஞ்சுட்டு நீ கோயிலுக்கு போகணும், அன்போடு வரணும். அன்பை மட்டும்தான் பெருமாள் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாரு. சரியா?